புளுசை வானொலி நேர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமம் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள்.
கபிடே வானொலி பட்டிக்கர்கள் குழுமியிருந்து இன்றைய முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது அன்பு தமிழ் உறவுகளே, இன்று ஏப்ரல் மாதம் 17 சனிக்கிழமை 2021 நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய முத்தமிழோசை வானொலியிலும் ஆஸ்திரேலியாவின் மூத்த தமிழ் வானொலியான 24 மணித்தியாலமும் ஓயாது உலக தமிழ்களோடு உறவாடும் உங்கள் உரிமை தோழன் இன்ப தமிழொலி வானொலியிலும் செவிமடுக்க காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே இன்று வலிமை போன்று இன்றைய சிந்தனையோடு நிகழ்ச்சியை தருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய சிந்தனைக்காக திருமதி வர்சி நெச்சிங்கம் அவர்கள்.
அனைவருக்கும் வணக்கம். நேர்மை, உண்மை, பக்தி, ஒழுக்கம், மன தூய்மை ஆகிய நற்குணங்களால் வாழ்க்கை தரம் மேம்படும். நல்ல உணவுகளால் உடம் பலம் பெறுவது போல நல்லவர்களின் நட்பால் மனநலம் காக்கப்படும். இருப்பதை கொண்டு திருப்தியாக வாழ்ந்தால் நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவிருக்காது. உடம்பின் அழுக்கு நீரினால் நீங்கிவிடும். உள்ளத்தில் உள்ள அழுக்கை தியான பயிற்சியால் போக்க முடியும். கடவுள் நல்ல புக்தி கொடுத்திருக்கிறார். அதை பயன்படுத்தி நற்செயல்களில் ஈடுபடுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
இன்றைய சிந்தனைகளை தொடர்வது இன்றைய திருக்குறள்கள். இன்றைய திருக்குறள்களை தருவதற்காக நண்பர் லக்வன் சொக்கலிங்கம் அவர்கள் நிலைய கலையகத்தில் இருக்கின்றார். வணக்கம் லக்வன்.
வணக்கம் ஷான். வணக்கம் நேயர்களே.
சொல்லுங்கள் உங்களுடைய திருக்குறளை.
இன்று நாம் காண இருக்கும் திருக்குறள் துறவரவியல் என்ற அதிகாரத்தில், அதாவது 30 அதிகாரமாக அமைந்திருக்கும் இந்த அதிகாரத்திலிருந்து வாய்மை என்ற அதிகாரத்தில் தான் நாம் இதை பார்க்க இருக்கிறோம். அதாவது 296 குறளாக அமைந்திருக்கிறது. பொய்யாமை அன்ன புகழில்லை, எய்யாமை எல்லா அறமும் தரும் என்று தெரிவிக்கிறது இந்த திருக்குறள். இதன் பொருளை பாருங்களேன். பொய் இல்லாமல் வாழ்வதை விட புகழான நிலை ஒருவனுக்கு வேறு எதுவும் இல்லை என்று தெளிவாக தெரிவிக்கிறார் திருவள்ளுவர் பெருந்தகை. பொய் இல்லாமல் வாழ்வதை விட புகழான நிலை ஒருவனுக்கு வேறு ஒன்றும் இல்லை. அது அவன் கேட்காமலேயே அவனுக்கு எல்லா நிலைகளையும் எல்லா நலன்களையும் தரும் என்று தெரிவிக்கிறார். மீண்டும் காண்போம் அந்த திருக்குறள். பொய்யாமை அன்ன புகழில்லை, எய்யாமை எல்லா அறமும் தரும். இதை குறித்து சில வரிகளையும் நாம் அசைப்போடலாம். அந்த நிகழ்வுக்கு ஏற்ற ஒரு கதையாக அமைந்திருக்கிறது. பேசியது தவறா என்ற தலைப்பில் பாருங்களேன். கம்பெனி நிர்வாகம் விஷயமா ஒரு முக்கியமான முடிவு எடுக்க நினைக்கிறேன். அது விஷயமா உங்களை எல்லாம் கலந்து ஆலோசிக்கத்தான் இந்த கூட்டம். நீங்களெல்லாம் இந்த கம்பெனியில் பல வருஷமா வேலை செய்யறீங்க. உங்க அனுபவத்தோட அடிப்படையிலேயும் உங்களோட சிந்தனை அடிப்படையிலும் உங்கள் கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம் என்று பீடிகையுடன் தொடங்கினார் பொதுமேலாளர் விஜயராகவன். தன் யோசனையை அவர் விவரித்ததும் பலத்த கரகோஷம் எழுந்தது. பிரமாதம் சார், புதுவிதமான அணுகுமுறை. இது பிரமாதமாக செயல்படும் அற்புதம் சார். இது மாதிரி யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்களே. இது போன்ற பல பாராட்டு கலந்த ஆமோதிப்புகள் வெளிவந்தன. அப்ப நான் இதை உடனே அமல்படுத்தலாமா என்றார் விஜயராகவன். நிச்சயமா சார் என்றனர் பலரும். சில வினாடிகள் மௌனத்துக்கு பின், சார் நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா ஒன்னு சொல்லலாமா என்ற ஒரு குரல் பலவீனமாக ஒலித்தது. எல்லோரும் ஒரு சேர திரும்பி குரல் வந்த பக்கம் பார்த்தார்கள். உதவி மேனேஜர் சதாசிவம். சொல்லுங்க சதாசிவம் என்றார் விஜயராகவன். சார், இதுல சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கும்னு நினைக்கிறேன் என்று ஆரம்பித்தார் சதாசிவம். சொல்லுங்க என்றார் விஜயராகவன். அவருடைய உற்சாகம் சட்டென்று வடிந்து விட்டால் போல் இருந்தது. சதாசிவம் தன் கருத்தை சொன்னார். அவர் பேசி முடித்ததும் ஒரு நிமிடம் அமைதி நிலவியது. சார், இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் என்று ஆரம்பித்த பிறகு ஒரு மூத்த அதிகாரியை கையமர்த்திய விஜயராகவன், இதை பத்தி நாம் அப்புறம் பேசலாம், இப்போ இந்த மீட்டிங்கை முடிச்சுக்கலாம் என்று சொல்லிவிட்டு எழுந்தார். என்ன சதாசிவம், உங்களுக்கு முன்னேறணும்னு ஆசையே இல்லையா என்றார் சதாசிவத்தின் மேலதிகாரி கார்த்திகேயன். ஏன் சார், நம்ம ஜேமுக்கு அவர் கருத்தை யாரும் மறுத்து பேசினாலே பிடிக்காது. அவர் ரொம்ப உற்சாகமான ஒரு ஐடியாவை யோசிச்சு அதை பற்றி நம்மகிட்ட ஆலோசனை கேட்டாரு. மூத்த அதிகாரிகள் எல்லோரும் ஆஹா பிரமாதம்னு தலையாட்டினாங்க. நீங்களும் சேர்ந்து தலையாட்டாட்டாலும் வாய் மூடிகிட்டாவது இருந்திருக்கலாம். அவர் சொன்னதில் தப்பு கண்டுபிடிச்சிருக்கீங்களே, கெடுத்து விட்டீர்களே இப்ப ப்ரமோஷன் வர நேரம், உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்னு எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, இந்த நேரம் பார்த்து தேவையில்லாம பேசி வாய்ப்பை கெடுத்துட்டீங்களே என்றார் கார்த்திகேயன். சார், அவர் நம்ம கருத்தை கேட்டார், எனக்கு உண்மைன்னு பட்டதை சொன்னேன், அதை அவர் தப்பா எடுத்துப்பார்னா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் என்றார் சதாசிவம். சார், உங்களை ஜிஎம் கூப்பிடுறாரு என்றான் பியூன். நேரில் கூப்பிட்டு திட்ட போறாரோ, அது நடந்துதான் கொஞ்ச நாள் ஆயிடுச்சே என்று நினைத்துக் கொண்டே பொது மேலாளரின் அறைக்கு சென்றார் சதாசிவம். பொது மேலாளரின் அறையில் துணை பொது மேலாளரும் அமர்ந்திருந்தார். வாங்க சதாசிவம், உட்காருங்க என்றார் விஜயராகவன். சார், நான் அன்னைக்கு பேசினது அதிக பிரசிங்கத்தனமா இருந்தா என்று ஆரம்பித்தார் சதாசிவம். நோனோ, நீங்க அன்னைக்கு சொன்னது முழுக்க முழுக்க உண்மை. மற்ற சிலருக்கும் அதெல்லாம் தோணி இருக்கலாம், ஆனா எனக்கு பிடிக்காதேன்னு நினைச்சு அவங்க அதை வெளியிலே சொல்லாம இருந்தப்ப நீங்க தைரியமா உங்க கருத்தை சொன்னதை நான் பாராட்டுகிறேன். நீங்க சொன்ன கருத்துக்கள் அடிப்படையில் நாங்கள் கலந்து பேசி என்னோட யோசனையில் சில மாறுதல்கள் செஞ்சிருக்கிறோம். இன்னொரு மீட்டிங் போட்டு அதை விவாதிக்க போறோம். நீங்க தைரியமா உண்மையை பேசினதுக்காக உங்களை பாராட்டத்தான் உங்களை கூப்பிட்டேன் என்றபடி தன் கையை நீட்டினார் விஜயராகவன். சதாசிவம் நம்ப முடியாத மகிழ்ச்சியுடன் தன் கையை நீட்டினார். அவர் கைகளை பிடித்து குலுக்கிய விஜயராகவன், பாராட்டுக்கள் சதாசிவம், நீங்க இனிமே அசிஸ்டன்ட் மேனேஜர் இல்லை, உங்களை மேனேஜராக ப்ரமோட் பண்ணியிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அருகில் இருந்தபோது பொது மேலாளரிடம் திரும்பி ப்ரமோஷன் ஆர்டரை அவர்கிட்ட கொடுங்க என்றார். ஆக பொய் கூறுவதில் எவ்வளவு ஆபத்து இருக்கிறது என்பதை இந்த குரல் தெரிவிக்கிறது. பொய்யாமை அன்ன புகழில்லை, எய்யாமை எல்லா அறமும் தரும். பொய் இல்லாமல் வாழ்வதை விட புகழான நிலை ஒருவனுக்கு வேறு எதுவும் இல்லை. அது அவன் கேட்காமலேயே அவனுக்கு நல்ல நலன்களை தரும். இதை நாம் நன்றாக கடைபிடிக்க வேண்டும் இல்லையா?
ஆமாம் லக்மன், இந்த சந்தர்ப்பத்திலே நேர்களுக்கு ஒரு திரைப்பட பாடலை கொடுக்கலாம் என்று இருக்கின்றோம். அந்த வகையிலே சிவாஜி கணேசனுடைய ஒரு பாடலை நேர்களுக்கு கொடுப்போம். சொல்லுங்கள் அந்த பாடலுடைய விளக்கத்தை.
மல்லிகை முல்லை என்ற பாடலா?
ஆமாம். இறைவன் இந்த பாடலை தொடர்ந்து நாங்கள் சர்வதேச செய்திகள் சிலவற்றோடு நேர்களை அழைத்து செல்கின்றோம். அந்த வகையிலே இந்த வாரம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்று இங்கிலாந்து நாட்டினுடைய எடின்பரோ கோமகன் என்று அழைக்கப்படுகின்ற இளவரசர் பிலிப் அவர்களுடைய இறுதி மரண சடங்குகள் நடைபெற இருக்கின்றன. இந்த சந்தர்ப்பத்திலே அவருடைய செய்திகளை நாங்கள் வழங்கினால் நன்றாக இருக்கும். சொல்லுங்கள் உங்களுடைய செய்தி குறிப்பை.
நிச்சயமாக, இளவரசர் பிலிப்புக்கு இறுதி மரியாதை, தயாராகும் பிரிட்டன் என்ற தலைப்பில் இதை நாம் பார்க்கிறோம். ராணி இரண்டாம் எலிசபெத்தின் கணவரும் பக்கிங்ஹாம் அரண்மனையில் இளவரசர்கள் ஒருவருமான இளவரசர் பிலிப் தனது 99வது வயதில் உடல் நலக்குறைவு காரணமாக முன்னதாக காலமானார். இதனையடுத்து அவருக்கு துப்பாக்கி குண்டுகள் முழங்க இறுதி மரியாதை செலுத்தப்படும் என அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. பிரிட்டன் மக்களாட்சிக்கு மாறிவிட்டாலும் இன்னமும் ஒரு காலத்தை பிரிட்டனை ஆண்ட அரச குடும்பத்தை மரியாதையுடன் நடத்தி வருகிறது. பிரிட்டன் அரசு அரசாங்கத்தின் முக்கிய மசோதாக்களை அனுமதிக்க பக்கிங்ஹாம் அரண்மனை மன்னர் பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் கையெழுத்திட வேண்டும் என்ற விதி இன்னமும் உள்ளது. மேலும் அரச குடும்ப வாரிசுகளுக்கு பிரிட்டன் இராணுவத்தில் உயர் பதவிகளும் வழங்கப்படுகின்றன. அவ்வப்போது இளவரசர் வில்லியம், இளவரசர் பிலிப் உள்ளிட்டோர் வெளியுறவு கொள்கைகளையும் கவனித்து வந்தார்கள். நட்பு நாடுகளுக்கு அரசு முறை பயணமாக இவர்கள் சென்று வருவதும் வழக்கம். இளவரசர் பிலிப் கடந்த சில நாட்களாக மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தார். வயது மூப்பு காரணமாக அவரது உடல் பாகங்கள் தொய்வடைய துவங்கின. பிரிட்டன் வரலாற்றிலேயே அதிக நாட்கள் பதவியில் நீடித்த மன்னர் பரம்பரையைச் சேர்ந்த இளவரசர் பிலிப் ஆவார். இதனையடுத்து அவரது மறைவுக்கு மரியாதை செலுத்தும் வண்ணம் அரசு கட்டடங்களில் உள்ள பிரிட்டன் கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டன. அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தப்படும் இடம் மற்றும் தேதி இன்னும் சரியாக அறிவிக்கப்படாத நிலையில் 40 நிமிடங்களுக்கு ஒரு ரவுண்ட் துப்பாக்கிச்சூடு என்கிற கணக்கில் 40 முறை துப்பாக்கிகள் விண்ணை நோக்கி சுடப்பட்டு அவருக்கு இறுதி மரியாதை செலுத்தப்படும் என பிரிட்டன் அரசு தெரிவித்திருக்கிறது. பிரிட்டன் கால்பந்து அமைப்பு இளவரசர் பிலிப்புக்கு மரியாதை செய்ய உள்ளது. பிபிசி உள்ளிட்ட பல முன்னணி பிரிட்டன் ஊடகங்கள் அவரது இறுதி ஊர்வலத்தை ஒளிபரப்ப உள்ளன. பிரபல பிரிட்டன் செய்தி இதழான தி சன் தனது தலையங்கத்தில் உங்களுடன் சேர்ந்து நாங்களும் துக்கத்தை பகிர்ந்து கொள்கிறோம் என்று ராணி இரண்டாம் எலிசபெத்திற்கு ஆறுதல் கூறி வருகின்றன. டெய்லி மெயில் உள்ளிட்ட பல பத்திரிகைகள் இளவரசர் பிலிப் குறித்தும் அவரது வாழ்க்கை சாதனைகள் குறித்தும் விரிவான கட்டுரைகள் எழுத தொடங்கிவிட்டன. பொது இடங்களில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இளவரசர் பிலிப்புக்கு மலர் வளையம் மற்றும் மலர் கொத்து வைத்து மரியாதை செலுத்தி வருகின்றார்கள். வின்சர் கேசல் அரண்மனையில் உள்ள புனித ஜார்ஜ் சாப்பல் பகுதியில் இளவரசர் பிலிப் உடல் நல்லடக்கம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
தாத்தா இளவரசர் பிலிப்பை தான் சந்திக்க முடியவில்லை, இந்த பிலிப்பையாவது சந்திக்க முடிந்ததே என்று இளவரசர் ஹரி தன்னுடைய ஆதங்கத்தை தெரிவித்திருக்கின்றார். பிரித்தானியாவை விட்டு வெளியேறியதால் தனது தாத்தாவான இளவரசர் பிலிப்பின் இறுதி நாட்களில் அவரை சந்திக்கும் வாய்ப்பை இழந்தார் இளவரசர் ஹரி. சரி, அந்த இளவரசர் பிலிப்பை தான் சந்திக்க முடியவில்லை, இந்த இளவரசர் பிலிப்பையாவது சந்திப்போம் என தனது சித்தப்பாவின் மகளான ஜூஜினியின் மகனான இளவரசர் பிலிப்பை சந்திக்க சென்றுள்ளார் இளவரசர் ஹரி. தங்கள் தாத்தாவான இளவரசர் பிலிப்பை கௌரவிக்கும் வகையில் அவரது பெயரையே தங்கள் பிள்ளைகளுக்கு சூட்டியுள்ளனர் இளவரசர் ஜூஜினியும் சாராவும். இந்நிலையில் தாத்தா இளவரசர் பிலிப்பின் இறுதிச் சடங்கில் பங்கேற்பதற்காக பிரித்தானியா வந்துள்ள இளவரசர் ஹரி தனது சகோதரியான இளவரசி ஜூஜினியின் வீட்டில் தங்கியிருக்கின்றார். இளவரசர் ஹரியும் இளவரசி ஜூஜினியும் சகோதர சகோதரிகள் மட்டுமல்ல, நெருங்கிய நண்பர்களும் என்பது பலரும் அறிந்த ஒரு விடயமாகும். லக்வன் இறுதியாக அடுத்ததாக மியான்மர் தொடர்பான செய்தி குறிப்பை நாங்கள் நேயர்களுக்கு கொடுத்தால் நன்றாக இருக்கும். சொல்லுங்கள் உங்களுடைய மியான்மர் தொடர்பான செய்தி குறிப்பை.
இந்த செய்தி ஐயா எனக்கு அச்சம் தருகின்ற செய்தியாகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் மற்றொரு சிரியாவாக மாறும் மியான்மர் என்ற தலைப்பில் ஐக்கிய நாடுகள் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது. அந்த ஐக்கிய நாடுகள் சபை கொடுத்த எச்சரிக்கையை நாம் சற்று விரிவாக காண இருக்கிறோம். இன்னொரு சிரியாவை போன்று மியான்மர் மாறத் தொடங்கியிருக்கிறதாக ஐக்கிய நாடுகள் சபை கவலை வெளியிட்டிருக்கிறது. மியான்மரின் தற்போதைய நிலைமை 2011 சிரியாவில் உள்நாட்டு போர் தொடங்கியதை எதிரொலிப்பதாக சர்வதேச மனித உரிமைகளுக்கான ஐக்கிய நாடுகள் தூதர் மைக்கேல் பேச்லெட் கவலை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பில் அவர் கருத்து வெளியிடும் பொழுது சிரியாவில் 2011 அமைதியான ஆர்ப்பாட்டங்கள் மீது மிருகத்தனமான அடக்குமுறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டது, சில தனிநபர்கள் ஆயுதங்களை எடுக்க வழிவகுத்தது, பின்னர் அது நாடு முழுவதும் விரிவடைந்து உள்நாட்டு போராக மாறியிருக்கிறது. அப்போது சர்வதேச சமூகம் முறையான பதிலை வழங்காதது சிரியாவுக்கு பேரழிவை ஏற்படுத்தியது. தற்போது மியான்மரின் நிலைமை ஒரு முழுமையான மோதலை நோக்கி நகர்கிறது. சிரியா மற்றும் பிற இடங்களில் கடந்த காலங்களில் நடந்த கொடிய தவறுகளை செய்ய சர்வதேச சமூகம் மீண்டும் அனுமதிக்க கூடாது என்று அவர் மேலும் வலியுறுத்தி தெரிவித்திருக்கிறார்.
மற்றும் ஒரு செய்தி குறிப்பு, போலி கொரோனா தடுப்பூசிகள் விற்பனை, பல மில்லியன் லாபம் பெற்ற சீனாவைச் சேர்ந்தவர் கைது. சேலையின் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கலந்து போலி கொரோனா தடுப்பூசிகளாக விற்பனை செய்து பல மில்லியன் டாலர் மோசடியில் ஈடுபட்ட நபரை சீனா கைது செய்திருக்கின்றது. மோசடியில் ஈடுபட்ட காங் என அடையாளம் காணப்பட்ட குறித்த நபர் 58,000 மேற்பட்ட தனது போலி தயாரிப்புகளை உருவாக்கும் முன் உண்மையான தடுப்பூசிகளின் பொதிகளின் வடிவமைப்புகளை ஆராய்ச்சி செய்துள்ளார். தடுப்பூசிகளின் ஒரு தொகுதி வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்டுள்ளதாகவும், ஆனால் அவை எங்கு அனுப்பப்பட்டன என்பது தெரியவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்ட 70 பேரில் காங் என்பவரும் ஒருவராவர். கொரோனா தடுப்பூசி மோசடி தடுப்பதாக பெய்ஜிங் உறுதியளித்துள்ள நிலையில் 20 மேற்பட்ட சம்பந்தப்பட்ட வழக்குகளில் கைதுகள் இடம்பெற்றுள்ளன. கடந்த ஆண்டின் பிற்பகுதியில் பெரும்பாலான வழக்குகள் வெளிவந்த போதிலும் இந்த வாரம் புதிய விவரங்கள் வெளியிடப்பட்டன. நீதிமன்ற தீர்ப்பின்படி காங்க் மற்றும் அவரது குழுவினர் 18 மில்லியன் யுவான் லாபத்தை ஈட்டியதன் மூலம் சிலையின் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் ஊசியேற்றும் சிரஞ்ச் கருவிகளால் செலுத்தி கொரோனா தடுப்பூசிகளை ஆக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் பதுக்கி வைத்துள்ளனர். இவற்றில் 600 தடுப்பூசிகள் கடந்த நவம்பரில் ஹாங்காங்கிற்கு அனுப்பப்பட்டுள்ளன. உண்மையான உற்பத்தியாளர்களின் உள் தொடர்பாளர்கள் வழியாக தடுப்பூசிகள் பெறப்பட்ட அடிப்படையில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. ஏனைய சந்தர்ப்பங்களில் போலி தடுப்பூசிகள் வைத்தியசாலைகளில் உயர் விலைகளில் விற்கப்பட்டுள்ளன. ஏனைய குற்றவாளிகளும் தங்களது சொந்த தடுப்பூசி திட்டங்களை மேற்கொண்டனர். மற்றும் கிராம மருத்துவர்கள் தங்கள் வீடுகளிலும் கார்களிலும் போலி தடுப்பூசிகளை மக்களுக்கு போட்டுள்ளனர். இதேபோன்ற நடவடிக்கைகளை தடுக்க போலீசார் ஒத்துழைக்குமாறு சீனாவின் உயர் அதிகாரம் பெற்ற சட்டமன்றமான தேசிய மக்கள் பேராயம் பிராந்திய அமைப்புகளை வலியுறுத்தியுள்ளது. கடந்த வாரம் சீனாவின் புத்தாண்டுக்கு முன்னர் 300 மில்லியன் கொரோனா தடுப்பூசிகளை வழங்குவதாக அதிகாரிகள் நம்பினர். ஆனால் இதுவரை 40 மில்லியன் மக்களுக்கு மாத்திரமே தடுப்பூசி போட்டுள்ளனர். எவ்வாறாயினும் கடுமையான ஊரடங்கு சோதனை மற்றும் தொடர்புகளை அறியும் நடவடிக்கைகள் மூலம் தொற்று நோயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர சீனா நடவடிக்கை எடுத்துள்ளது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக நேர்களுக்கு ஒரு சிறந்த பாடலை வழங்கலாம் என்று இருக்கின்றோம். சிவாஜி கணேசனுடைய அடுத்த திரைப்பட பாடல் சொல்லுங்கள்.
இந்த பாடலை பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா ஐயா, இயற்றியவர் கவிஞர் கண்ணதாசன், இசை எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி. திரைப்படம் நெஞ்சிருக்கும் முறை வந்த ஆண்டு 1967. முதல் வரியை பாருங்களேன். முத்துக்களோ கண்கள், தித்திப்பதோ கண்ணம். கேட்போமே.
சிந்திக்கவே இல்லை, தந்துவிட்டேன் என்னை. முத்துக்களோ கண்கள், தித்திப்பதோ கண்ணம். சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை, தந்துவிட்டேன் என்னை.
Yeah.
இன்பம் என்ன, என் எண்ணம் ஏங்கும் ஏக்கம் என்ன.
விருந்து கேட்பதென்னையும் விரைந்து கேட்பதென்ன.
முத்துக்களோ கண்கள், தித்திப்பதோ கண்ணம். சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை, தந்துவிட்டேன் என்னை.
தொடர்வது நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு அறிவித்தல். நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய வருடாந்த கலைவிழா இன்று மாலை 6 மணி தொடக்கம் எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. இந்த கலைவிழாவானது ஒரு பல் கலாச்சார சிறப்பு கலைவிழாவாக அமைய இருக்கின்றது. பல நாட்டு நடன நிகழ்ச்சிகளோடு சாயி நட்டன ஆலய மாணவிகளின் நடன நிகழ்ச்சிகள் மற்றும் நாடகம் போன்ற சிறப்பு கலை நிகழ்ச்சிகளோடு கூடிய சிறப்பு கலைவிழாவாக இன்றைய தினம் நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தமிழ் மூத்தோர் சங்கத்தினரால் அழைப்பு விடுக்கப்பட்டவர்களையும் அன்போடு கலந்து சிறப்பிக்குமாறு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். அடுத்ததாக சமூக அறிவித்தல்கள் சில. நியூசிலாந்து தமிழ் சங்கத்தினுடைய வருடாந்த பொதுக்கூட்டம் வருகின்ற 26ஆம் தேதி ஏப்ரல் மாதம் அன்சாக் ஹாலிடே அன்று மாலை 6 மணி தொடக்கம் பிக்லிங் சென்ற பிரதான மண்டபத்தில் இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ்ச்சங்க அங்கத்தவர்களையும் தவறாது இந்த ஆண்டு பொதுக்கூட்டத்திலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் சங்கத்தினர். அத்துடன் நியூசிலாந்து தமிழ் சங்கம் வருகின்ற மாதத்திலே தையல் பயிற்சி சிறப்பு பயிற்சி வகுப்புகளை நடத்துவதற்கான ஒழுங்குகளை மேற்கொண்டிருக்கின்றது. இந்த தையல் பயிற்சி வகுப்புகளிலே பங்கு பெற்ற விரும்புகின்றவர்கள் நியூசிலாந்து தமிழ் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர்களை தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். மற்றொரு சமூக அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் கல்வி பூங்காவிடமிருந்து கிடைக்கப்பெற்றிருக்கின்ற அறிவித்தல், தமிழ் மொழி தேர்வு அனைத்துலக தேர்வு 2021 இந்த வருடம் வழமை போல நடைபெற இருக்கின்றது. இத்தேர்வுக்கு தோற்று விரும்பும் மாணவர்கள் விண்ணப்பிக்கவும். விண்ணப்ப படிவங்களை பூங்கா இணையதளத்திலும் நியூசிலாந்து தமிழ் தேர்வு சபை முகநூலிலும் பதிவிறக்கம் செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு தயவு செய்து நியூசிலாந்து தமிழ் தேர்வு சபை தொலைபேசி இலக்கம் 0216-466-4 என்ற தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொள்ளலாம். தேர்வு இணைப்பாளர் தர்சி அவருடைய தொலைபேசி இலக்கம் 0219-931-7 தொடர்பு கொண்டும் மேலதிக தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம். நேர்களே, தொடரும் பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு, குறிப்பாக விரையும் மூட்டுக்கள் குழுவினருடைய சிறப்பு நிகழ்ச்சிகளோடு உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவருடனும் விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷான் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
வணக்கம் ஷான். வணக்கம் நேர்களே. மீண்டும் அடுத்த வாரம் ஒரு நல்ல நிகழ்வோடு உங்களை பார்க்க விழைகிறோம். அதுவரை தங்களுக்கு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது தங்கள் அன்பன் சோ இலக்குவன்.